உயிரே கடவுள் என்று ஏன் சொல்லுகிறோம்? அந்த வெப்பத்திற்குண்டான தனித்தன்மை என்ன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இருந்தாலும் குருநாதர் அதனுடைய நுட்பங்களை, சூரியனையும் பூமியையும் அதற்குள் உருப்பெற்ற தாவரங்களையும் அது வளர்ச்சி பெறக்கூடிய நிலைகளையும் அதை மையமாக வைத்து இதை தெளிவாக்குகின்றார்கள். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதில் வெப்பமோ மற்ற நிலைகளோ அது படவில்லை என்றால் அது அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் அதில் வெப்பத்தை நாம் அதிகரிக்கும் பொழுதுதான் அந்த பொருளே அது மாற்றத்திற்குண்டான நிகழ்ச்சிகள் அங்கே ஆரம்பிக்கின்றது. இதுபோன்றுதான் ஒரு நெருப்பிலே அதை கூட்டி அதன் மேல் ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் பல பொருள்களை போட்டு அது ஜூடாக்கும் பொழுதுதான் அதில் எத்தனையோ விதமான கலவைகள் மாறி எத்தனையோ மனங்களும் வெளிப்பட்டு அதனுடைய சத்துகள் பிரிந்து இது அனைத்தும் ஒருமித்த நிலையாக அது மாறுகின்ற இதுபோன்றுதான் நாம் இங்கே பல கோடி சரீரங்கள் பெற்று இந்த மனிதனாக வளர்ச்சி பெற்று வந்திருந்தாலும் நமது கருவிலி புறத்திலிருந்து வரக்கூடிய நடக்கக்கூடிய சம்பவங்களை அது எலும்புக்குள் ஊழ் விளைகின்ற வித்தாக பதிவாக்குகின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலன் அதை இழுத்து கவர்ந்து அந்த ஆன்மாவாக அதை கவரும் நிலைகள் வருவதை சுவாசிக்கும்படி செய்து உயிரிலே பற்று நல்ல உயிரிலே இந்த நெருப்பிலே படும் பொழுதுதான் அது ஜீவன் பெறுகின்றது. அந்த உணரின் சத்து இங்கே உறைந்து நம் உடலாக சிவமாக மாறுகின்றது. அது சிவமாக மாறினாலும் எதை சுவாசித்தோமோ அது இங்கே வினையாக உருப்பெறுகின்றது. வினை என்றால் வித்து. இப்பொழுது செடி கொடிகளிலே அது உருப்பெற்று அது முழுமையடைந்து அதனுடைய மகசூலை வெளிப்படுத்தும் பொழுது எப்படி வித்து என்று சொல்லுகின்றோமோ அந்த வித்தை ஊன்றினாலும் மீண்டும் தாய் செடியினுடைய சத்தை அது கவர்ந்து அதே இனமாக அந்த உணரின் சத்தை அது கவர்ந்து விளைந்து மீண்டும் அதனுடைய பலனை கொடுப்பது போன்றுதான் நாம் எடுத்துக்கொண்ட நாம் சுவாசித்த உணர்வு அனைத்துமே நம் உடலுக்குள் இவ்வாறு உறையப்பட்டு அதனுடைய வினைகளாக விளைந்து மீண்டும் அதனுடைய பலன்களாக தன் நிலைகளை அது வளர்க்கும் சக்தி பெறுகின்றது. சந்தர்ப்பவசத்தில் நாம் உதாரணமாக ஒரு நோயாளியை நாம் உற்று பார்க்க நேர்ந்தால் அவரிடமிருந்து வெளிப்பட்ட உணர்வு சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றி பரமாத்மாவில் இருப்பதை நமது கண் இழுத்து கவர்ந்து நம்மை சுவாசிக்கும்படி செய்து நம் உடலிலே உயிர் வழி இயக்க சக்தியாக மாறி வினையாக மாறி உடலுக்குள் சென்ற பின் அதே இனமாக உருப்பெற்று அவனுடைய உணர்வை கவர்ந்து நமக்கும் அதே விளைவுகளை உருவாக்கும் சந்தர்ப்பம் வருகின்றது. இந்த இடத்துல தான் குருநாதர் தாவர இனங்களையும் பூமியின் ஈர்ப்பின் பிடிப்பில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் இந்த பூமி என்ற நிலைகள் அதில் மோதலாகி இந்த பூமிக்குள் வெப்ப காந்தங்களாக அது படரப்பட்டு அதனுடைய அலைகளை அது எவ்வாறு கவர்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. நம்ம எல்லோருக்குமே தெரிந்ததான் ஒரு வேப்ப மரத்தின் அருகிலே நாம் சென்றால் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கசப்பான மனம் அது அருகிலே சென்றால் அந்த மனம் ஆனால் அது ஆன்மாவாக அதற்குள் இருக்கின்றது. அந்த அலைகளை வெளிப்படுத்துகின்றது. அந்த இடத்தின் அருகிலே செல்லப்பட போகும்போது நாம் அடுப்பிலே ஒரு பாத்திரத்தை வைத்து கீழே நெருப்பை கூட்டி பொருளை போட்டால் அந்த மனம் கொதித்து வெளிவருவது போன்றுதான் அந்த மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய மனத்தை நாம் சுவாசிக்க நேருகின்றது, அறிய முடிகின்றது. இதே போன்றுதான் ஒரு வித்து அது பூமியிலே அது ஊன்றப்பட்ட பின் இந்த பரமாத்மா என்று சொல்லுகின்றமே இதிலே ஏற்கனவே அந்த தாய் செடியினுடைய அல்லது அந்த மரத்தினுடைய உணர்வலைகள் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து வைத்திருப்பதை இந்த பூமியின் ஈர்ப்பின் பிடிப்பிலே இது இருப்பதால் அது அந்த உணர்வின் ஈர்ப்பின் துணை கொண்டு அந்த ஏற்கனவே விளைந்த அந்த வேப்ப மரம் என்றால் அந்த கசப்பான மனத்தை நுகர்ந்து அது உரையச் செய்து அதே மரமாக விளையத் தொடங்கியது. அது வளர்ச்சியினுடைய நிலையில் பார்த்தோம் என்றால் பெரும்பது இந்த தாவர இனங்களுடைய விழுதுகள் அது கீழே இருக்கக்கூடிய நீரை அது மேலே இழுத்து கொண்டு வருகின்றது. அதே சமயத்தில் அது வளர்ச்சியாகி உறைந்த அந்த இலைகள் அதனுடைய நுனிகளை பார்த்தோம் என்றால் கூர்மையாக இருக்கும். இன்று நாம் எப்படி ஏரியல் அல்லது ஆண்டனா என்று சொல்லுகின்றமே இதுபோன்று அந்த இலை நுனிதான் அதாவது இந்த காற்றில் இருக்கக்கூடிய அதே இனமான நிழல் குணர் அதற்கும் ஒரு உதாரணங்கள் சொல்லுகின்றார். சூரியன் அதிலே அது வெளிப்படுத்தக்கூடிய வெப்ப காந்தங்கள் மற்ற எதனுடன் மோதினாலும் நெருப்பாக அல்லது வெப்பமாக ஜூடாக மாற்றுகின்றது. இங்கே நாம் சமையல் செய்யும் போது எப்படி பலவித மனங்கள் அது போட்ட பொருளுக்கொப்ப வெளிவருகின்றதோ இது போன்றுதான் இந்த பூமியில் உருப்பெற்ற அனைத்துமே இது காய வைத்து வேக வைக்கப்படும் பொழுது வெப்பத்தின் அதிகமாக இந்த மனங்கள் வெளிவருகின்றது. இந்த பரமாத்மாவிலே இப்படி படர்ந்தாலும் இந்த இலையினுடைய அந்த நுனி ஏரியல் இதிலே தன் இனமான மனத்தை மட்டும் அது கவர்ந்து அல்லது நுகர்ந்து அது சுவாசித்து இந்த நீரின் சக்தியை விழுது நீரை மேலே கொண்டு வந்து அதே சமயத்தில் இந்த சூரியனுடைய வெப்பத்தால் இந்த மனத்தை கவர்ந்து இது ரெண்டும் இணைக்கும் சந்தர்ப்பம் இந்த காந்த அதாவது பூவியினுடைய ஈர்ப்பு காந்தத்தால் இது உரையை செய்து அதே மரமாக அது வளரத் தொடங்கியது. இதற்கும் சில விளக்கங்களை சொல்லி அதாவது இப்படிப்பட்ட மரமாக அது வளர்ச்சி பெற்று அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தாலும் அதற்கு அருகிலே சந்தர்ப்பசத்தால் சில விஷத்தன்மை கொண்ட அல்லது கடுமையான நஞ்சு கொண்ட சில விஞ்ஞானத்தினால் விளையப்பட்ட பொருளோ அல்லது நஞ்சு கலந்த நிலையிலோ இதற்கு அருகிலே அந்த மனங்கள் அதிகரித்து விட்டால் என்றால் சூரியனுடைய வெப்பகாந்தத்தினுடைய வேலை எது எது இந்த பூமிக்குள் உறைந்திருக்கின்றதோ அது மேலே இது பட்டு அதனுடைய மனத்தை அது கவர்ந்து ஆவியாக மாற்றுவை இந்த பரமாத்மாவை கலக்கச் செய்வதுதான் சூரியனுடைய வெப்பகாந்தத்தின் வேலை. ஆக இப்படிப்பட்ட விஷத்தன்மைகளை இது கவர்ந்து இங்கே அலைகளாக இங்கே அடர்த்தியாக அதிகரிக்கப்படும் பொழுது இந்த வேப்ப மரத்திற்குண்டான அந்த சத்து அந்த மனம் இதனுடைய அதிகரிப்பால் அதை கவர முடியாது போகும்பொழுதுதான் அந்த தன் மனத்தை அல்லது தன் சத்தை அது கவரும் நிலையில் இழக்கப்பட்டு அந்த மரம் வாழத் தொடங்கி இதெல்லாம் நாம் சர்வசாதாரணமாக பயிரினங்கள் வளர்வதிலும் மற்ற தாவரங்கள் வளர்வது திடீரென்று வாழுவது என்றால் இதெல்லாம் நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கின்றோம். குண அதற்குண்டான விளக்கங்களை சொல்லுகின்றார்கள். ஏனால் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்துதான் இதை வைத்திருக்கின்றது. அதிலே மீண்டும் மீண்டும் அந்த சத்தை அது எந்த வித்தோ எந்த வினையோ அது கவரப்படும் பொழுது அதற்கு உந்த வளர்ச்சியாக அது வருகின்றது. ஆனால் அதில் மாறுபட்ட நிலைகள் வந்தால் அதிலே அதனுடைய வளர்ச்சி மாறுகின்றது. இன்னும் சில விளக்கங்களை சொல்லப்படும் பொழுது இதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். நாம் எத்தனையோ வீடுகளிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி எத்தனையோ பொருள்களை உபயோகித்து விட்டு அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுகின்றோம். இது எல்லாம் கலந்து சாக்கடையாக ஓடுகின்றது. இந்த சாக்கடை ஓடும் பகுதிகளை பார்த்தோம் என்றால் அதிலேயும் அபரிதமாக சில செடிகள் வளர்ந்திருப்பதை காணலாம். அதில் நீர்தான் இருக்கும் ஆனால் கடும் விஷத்தன்மையாக இருக்கும். ஆனால் அந்த விஷத்தின் தன்மையும் சூரியனுடைய காந்த சக்திக்கு வந்து அலைகளாக மாற்றுகின்றது. ஆனால் இந்த நீரோ இந்த நிலப்பரப்பிலே படர்கின்றது. ஆக இதிலே இந்த உணர்வுகள் கருவுற்று இந்த விஷத்தையே ஈர்க்கக்கூடிய சக்தியாக அது வளர்ச்சிக்கு வரும்பொழுதுதான் அதில் தாவர இனங்கள் விளைந்து விஷத்தை மட்டும் கவர்ந்து அதிலேயே ஜீவன் பெற்று அது அத்தை விஷம் கொண்ட நாம் கழிவு நீர்களை வளரக்கூடிய தாவரங்களை பார்த்தோம் என்றால் அடர்த்தியாக அது வலுகொண்டதாக வளர்ந்து ஆக இதெல்லாம் இயற்கையினுடைய சில நீதிகள். ஆக வெப்பம் என்ற நிலைகள் அது எப்படி இங்கே உருமாற்ற அல்லது ஒரு பொருளாக உருவாக அல்லது ரூபத்தை மாற்ற அதனுடன் சேர்ந்த இந்த காந்தம் கவர்ந்து எத்தகைய நிலைகள் எல்லாம் நிகழ்ச்சிகளாக நடக்கிறது தாவரங்களுடைய மாற்றங்கள் எப்படி அது உருப்பெறுகிறது. ஆக ஒன்றுக்கு வளர்ச்சிக்கு உதவுவதும் ஒன்றுக்கு அந்த உணவு அதனுடைய மனம் கிடைக்கவில்லை என்றால் அது எப்படி வாழுகிறது என்றும் ஆக நீரின் சக்தியை கவர்ந்து பூமியுடைய ஈர்ப்பின் துணையால் காந்த சக்தி கொண்டு அந்த இலை நுனி வழியாக தன் மனத்தை அது எவ்வாறு கவர்கிறது என்பதையும் இந்த விஞ்ஞானிகள் எப்படி பல உண்மைகளை அவர்கள் கண்ட நிலைகளை அது தெரியப்படுத்துகின்றார்களோ இதுபோன்று அந்த மெய்ஞான பாடமாக குணர்களை சுட்டி காட்டி இந்த சூரியனுடைய வெப்ப காந்தம் சரி ஒரு உயிரணுவாக இருந்தாலும் சரி அந்த வெப்பம் உருவான பின் அதனுடைய நிலைகள் ஈர்க்கும் நிலையாக உரையை செய்வதும் ரூபத்தை மாற்றுவதும் இயக்கங்களை மாற்றுவதும் எப்படி என்பதை இதெல்லாம் ஆரம்ப பாடமாக நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் நம் உயிர் எப்படி இயங்குகின்றது நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் எப்படி இயங்குகிறது எப்படி தன் இனமாக அது வளர்கின்றது ஆனால் வளர்ந்தாலும் அதற்கு உகந்த ஆகாரம் அந்தந்த அணுக்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது எப்படி மடிய நேருகின்றது இந்த உடலுக்குள் எப்படி தீமைகள் உருவாகின்றது நோயாக எப்படி மாறுகின்றது என்பதையெல்லாம் நாம் அந்த அகசியன் கண்ட அந்த பேருண்மைகளை நாமும் தெரிந்து தீமையின் விளைவுகள் நமக்குள் உருப்பெறாத வண்ணம் உயிரோடு ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்றிடும் அந்த மெய்ஞான தொடராக நாம் அதை பெறுவதற்குண்டான அந்த ஞான அந்த விளக்கங்களை அந்த நுண்ணிய நிலைகளைத்தான் குருநாதிலே தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள்.
ஓம் ஈஸ்வரா குருதேவா என்றால் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ கேட்கின்றோமோ பார்க்கின்றோமோ நுகர்கின்றோமோ, இவை அனைத்தையும் நமது உயிர் நகர்ந்த உணர்வுகள் நம் உயிரிலே பட்ட பின் அது ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது. அதான் இயக்கம் என்றால், நாம் இப்ப சாதாரணமா ஒரு ஜூடு இல்லாத ஒரு பொருளை போட்டால் என்ன செய்கின்றது? அமைதியாக இருக்கின்றது. நெருப்பை வைத்து நீரை ஊற்றி அல்லது அதில் ஒரு பொருளை போடும்போது அந்த வெப்பத்தால் அந்த பொருளின் சக்தி வெளிப்படுகின்றது. இதை போன்று நம் உயிரின் இயக்கம் ஈசன், அதில் ஏற்படும் வெப்பம் துடிப்பால் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு, ஈர்க்கும் காந்தம் லட்சுமி. ஆகவே நாம் நுகர்ந்த உணர்வுகளை நம் உடலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் நமது கண் கருவழி ருக்மணி பதிவாக்குகின்றது. அதாவது என்னை இப்போது நீங்கள் பார்க்கின்றேன் என்று வைத்துக் கொள்வோம். என் உருவத்தை உங்கள் கருவழி ருக்மணி உங்கள் உடலுக்குள் ஊர் வினை என்ற வித்தாக பதிவாகின்றது. வினை என்றால் இயக்கம் என்று பொருள். அதாவது ஒரு செடியில் விளைந்ததை வித்து என்றும், ஓர் உயிரணுக்குள் விளைந்ததை வினை என்றும், ஓர் இயக்கம் என்றும் காரணப்பேர் வைத்து அழைக்கின்றனர் ஞானியர்கள். ஆகவே இப்போ ஒரு உடலில் விளைந்த ஒரு மனிதன் தன் உடலிலே நோய்வாய்ப்பட்டு அதன் வேதனையால் வெளிப்படுத்துகின்றான் ஒரு சொல்லை, அம்மா அப்பா என்று. உடலுக்கு என்னவென்றால், என் உடலில் இத்தனை வேதனைகள் இருக்கின்றது என்று சொல்லுகின்றான். அப்ப அந்த உடல்ல விளைந்த உணர்வுகள் அது சொல்லாக வெளிப்படும் போது அந்த மனிதனை நாம் உற்று பார்த்தால் நம் கருவழி ருக்மணி நம் எலும்புக்குள் அனைத்துமே உண்டு ரிக்கார்டு பண்ணி வச்சது. ஊழ் வென என்ற வித்தாக ஊர் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஊன் நாம் நுகர்ந்தறிந்த உணர்வுகளை ஊழ் வினையாக பதிவாக்கி விடுகின்ற. இப்போ ஒரு செடியில் விளைந்த வித்தினை நாம் நிலத்தில் ஊன்றினால் இப்படி நிலத்தின் ஈர்ப்பின் துணை கொண்டு எந்த செடியில் விளைந்ததோ அந்த வித்து, எந்த செடியில் விளைந்த சத்தனை பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு அது கவர்ந்து அதே உணர்வு, அதே மனம், அதே குணம், அதே ரூபம், அதே வழி கொண்டு அதன் இனத்தின் வித்தை உருவாக்குகின்றது என்றால், இப்ப செடி கொடிகளில் விளைந்த சத்தினை சூரியன் அது கவர்ந்து அதன் சத்தினை நமது பூமி வான் வீதியை பரம் பரமாத்மாவாக மாற்றி வைத்துக் கொள்கின்றது. அந்த பரமாத்மாவில் பரவி இருப்பதை இப்போ ஒரு செடியில் விளைந்த வித்தினை அதன் சத்தினை பரமாத்மா மாற்றி வைப்பதும், அதில் விளைந்த வித்தினை நிலத்தில் ஊண்டும் போது இந்த பரமான இந்த பூமியில் இருக்கும் அந்த பரமாத்மாவிலிருந்து இந்த வித்து தனது தாய் செடியின் சத்தை கவர்ந்து தனது ஆன்மாவாக மாற்றுகின்றது. இப்போ ஒரு செடிக்கு பக்கம் போனால் வேப்ப மரம் கசப்பென்று தெரிகின்றது. அதனை விளைந்த வித்துவும் அதே உணர்ச்சிகளை தூண்டி அது மரமாகும் போது அதன் அருகிலே செல்லும் போது அந்த கசப்பின் தன்மைதான் இருக்கு, அதனுடைய ஆன்மா. அதன் உணர்வின் தன்மை உரையப்படும் போது ஒரு திடப்பொருளாக மாறுகின்றது. அப்போ அதனின்று வரும் சத்துகளை அதில் விளைந்த இலையின் முனியில் எப்படி ஏரியல்கள் இருக்கின்றதோ இதே போல அந்த இலையில் நுனியில் இருக்கும். அதில் உள்ள இந்த மரத்தின் எந்த உணர்வின் சத்தோ அது கவர்கின்றது. ஆனால் அதன் விழுதின் சத்து கொண்டு பூமியின் ஈர்ப்பின் சக்தியால் கீழ் இருக்கும் நீரை மேலே இருக்கும் திறன் தருகின்றது. ஏனென்றால் சூரியன் மேலே இருக்கின்றது. அதே சமயத்தில் இதன் உணர்வுகள் எதுவோ சூரியன் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் சத்தை அது காற்றிலிருந்து தன் இனம் என்ற எதுவோ அதன்படி இருக்கின்றது. கீழிருந்து நீரும் இந்த காற்றில் உள்ள தன் இனத்தை கவர்வதும், புவி சூரியனிலிருந்து வெளிப்படும் காந்தத்தை கவர்வதும், ஏனென்றால் சூரியன் ஈர்ப்பு பிடிப்பதுதான் நமது பூமி சுத்துகின்றது. ஆகினால் அதன் ஈர்ப்பில் இருப்பதனால் அதனின்று வரும் உணர்வினை நாம் பூமி அது கவரும் போது எந்தெந்த செடிகள் எந்தெந்த மண்ணுகள் இருக்கின்றதோ அவைகளில் இது தாக்கப்படுகின்றது. அப்ப அது தாக்கப்பட்ட பின் அதுல ஒரு விதமான வெப்பம். இப்ப நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு பொருளை போட்டால் எப்படி அதை நெருப்பு வைத்து வேகும் போது அதில் போட்ட பொருளின் மனம் வெளிப்படுகின்றதோ இதை போலதான் அந்த சூரியனால் அந்த வெப்பகாந்தங்கள் தாக்கப்படும் போது அதனால் சூடாகி அதன் உணர்கள் அந்த டாவர் என இலைகளின் ரூபமாக அது தனக்குள் கவர்ந்து அந்த ஆன்மாவாக மனத்தை வெளிப்படுத்துகின்றது. அப்ப அந்த மனத்தின் மனம் அதிகமாக இருப்பதனால் அதை தன் எனத்தை மட்டும் கவரும் சக்தி பெறுகின்றது, மற்றவை அது எடுப்பதில்லை. ஆனாலும் அதில் இப்ப சாக்கடையோ மற்ற தீய சக்திகளின் அதிகமான விஷத்தன்மை கொண்ட நிலைகளோ அதன் அருகிலே இருந்தால் அது வெளிப்படும் போது அந்த விஷத்தன்மை காற்றிலே கலந்த பின் இதன் அருகில் வரும்போது அந்த செடி கொடிகள் நல்ல செடி கொடிகளுக்கு அது அதனுடைய ஆகாரத்தை எடுக்க முடியாதபடி இந்த விஷத்தன்மைகள் அது வெளித்தள்ளி விடுகின்ற. அப்ப அந்த மரங்கள் செடிகள் நல்ல உணர்வு கொண்ட அவையெல்லாம் தனது வலுவை இழந்து மழிய தொடங்குகின்ற. இப்ப உதாரணமாக நாம் எல்லா பொருளையும் பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தக்கூடிய பொருள்களின் கழிவு சாக்கடையுடன் கலந்து அது ஒரு விஷத்தன்மையாக மாறுகின்றது. அதே சமயத்தில் இந்த கழிவின் தன்மையை நாம் நிலத்தில் பரப்பப்படும் போது எந்தெந்த கழிவின் தன்மை இதோட கலந்ததோ இது சூரியனால் ஆவியாக மாற்றப்படும் போது இது தனித்தன்மையாக வாய்ந்ததாக போய்விடுகின்றது. இந்த கழிவின் தன்மை நீருடன் கலக்கப்படும் போது இதன் சத்து மரத்துடன் கலந்து அந்த மரத்தின் அந்த கழிவுக்குள் இருந்த சத்தினை இது கலந்து மிக வீரியமாக வளரத் தொடங்குகின்றது. இது செடிகொடிகளின் நிலைகள்.
அகண்ட அண்டமும் சரி, அந்த அண்டத்தில் இருப்பது இந்த பிண்டத்தில் இயக்குகிறது என்பதும் சரி, இதெல்லாம் ஞானிகள் அந்த காலங்களில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அண்டத்தில் இருப்பதுதான் இந்த பிண்டத்தில் இருக்கின்றது என்று. ஆனால் அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி என்ன? இந்த பிண்டத்தில் அந்த சக்தி எப்படி வந்தது? அதற்கு மூல காரணங்கள் என்ன? அதற்கு முக்கியமான ஆற்றல்கள் என்ன என்பதைத்தான் குருநாதர் இதில் மிக தெளிவாக விளக்கமாக மீண்டும் மீண்டும் பல கோணங்களில் இதை சொல்லி தெளிவாக்குகின்றார்கள். என்றால் ஆதியிலே உருவானது சூனியம், ஆகாது விஷம். அந்த விஷம் தாக்குதலாக போட போகும்போது வெப்பமாகின்றது. வெப்பத்தால் தான் மற்ற நிலைகளை அது உருப்பெறவும் ஒரு மாற்றமும் ஆக காந்தமாகி அதனுடைய வேலைகளை தொடர்ந்து செய்கின்றாக. ஒரு அணு வெப்பம் காந்தம் இந்த விஷம் என்ற இந்த மூன்று நிலைகள் கொண்டுதான் மூன்று சக்திகள் சேர்ந்துதான் ஒரு அணுவாக மாறுகின்றது. ஆகவேதான் பெண்பால் ஆதிசக்தி என்பது விஷம் என்றும், ஆதி லட்சுமி என்று காந்தம் என்றும், ஆதி பராசக்தி வெப்பம் என்றும் காரணப்பேர்களை இட்டு அதன் வழிதான் இது அனைத்துமே, அதாவது இந்த நாம் காணக்கூடிய கண்ணுக்கு புலப்படக்கூடிய சக்திகள் அனைத்துமே இதை வைத்துத்தான் உருப்பெற்றது, உருவானது, இயக்கிறது. பெரும்பது இங்கே உருவான நிலைகளையும் இயக்கத்தையும் பற்றி தான் குருநாதர் இங்கே விளக்கமாக சொல்லிக் கொண்டே வருகின்றார். ஆக ஒரு இயக்கம் வேண்டும் என்றால் அது நிச்சயம் ஒரு மோதல் வேண்டும். ஆக மோதல் வேண்டும் என்றால் அதில் ஒரு தாக்குதல் வேண்டும். ஆக ஒரு தாக்குதல் வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விஷம் வேண்டும். அது அந்த விஷம் தாக்கப்படும் போதுதான் ஒன்றுடன் ஒன்று மோதும் பொழுது உராய்வாகி வெப்பமாகின்றது. அந்த வெப்பம் உருவான பின் தான் காந்தமாகின்றது. ஆக இது இந்த மூலக்கூறுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது வேதங்களிலே மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. உபநிஷத்துகளும் இது அதாவது பல பிரிவுகளாக உட்பிரிவுகளாக இதை காட்டப்பட்டு தெளிவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதை எடுத்து கூறுவாரில்லை. நமது குருநாதர் எல்லாம் தெளிவாக எடுத்து காட்டி ஆக நான் இந்த உடலுக்குள் எத்தனை போர் முறைகள் வருகின்றது, எத்தனை மாற்றங்கள் வருகிறது என்றால் அந்த போர் முறையை தான் வருகிறது என்றால் இயற்கையிலேயே அந்த விஷம் தாக்கிதான் வெப்பமாகின்றது, வெப்பம் தாக்கப்பட்டுதான் காந்தமாகின்றது, காந்தம் வரும்பொழுதுதான் மற்ற பொருளை தனக்குள் இறைத்து உரை வைத்து ஒரு அணுவாக ஒரு பொருளாக ஒரு ரூபமாக அது மீண்டும் மற்றொன்றோடு மோதி அதற்குள் பல மாற்றங்களாகி அதற்குள் பல நிலைகள் உருவாகி இப்படி படிப்படியாக வளர்ச்சி தான். ஆதியில சூனிய மண்டலம் இரண்டு நிலையில இருந்து எண்ணில் அடங்காத வளர்ச்சி அடைந்து நாம் இந்த பிரபஞ்சமும் சரி அகண்ட அண்டமும் சரி நாம் அனைவருமே இப்படித்தான் வந்துள்ளோம்.
ஆக இந்த உண்மையின் உணர்வின் இயக்கங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு தான் காரணப் பெயலிட்டு அழைக்கின்றார்கள். ஆக வெப்பம் காந்தம் விஷம் என்று இப்படி வந்தாலும் அது எந்த உணர்வின் தன்மை அந்த காந்தம் கவர்கின்றதோ அது பரபிரமம் ஆகின்றது. ஆக பரபிரமம் என்றால் இப்படி தனக்குள் மோதி கவர்ந்து கொண்ட அந்த சக்தி அது அதனுடன் இணைந்து அந்த சத்து ஒரேபட போகும்போது ஒரு பொருளாக ஒரு இயக்கத்திற்கு அந்த உணர்வின் இயக்கத்திற்கு அது கவர்ந்து கொண்ட நிலையில் ஒரு முழுமை பெறும் நிலையை வரப்பட போகும்போதுதான் அது பரபிரமம் என்று அந்த உருவாகன நிலைகளை காரண பேருக்கு அழைக்கின்றார்கள். ஆனால் அந்த பரபிரமம் என்று சொன்னாலும் அந்த பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி அதற்கு குருநாதர் ஒரு தெளிவையும் காட்டுகின்றார். அது எப்படி ஆதியிலே உருவானது என்பதை இன்று நாம் பார்க்கின்றோம். நான் சாதாரணமாக இருந்தாலும் ஒரு தேல் கொட்டிவிட்டால் ஐயையோ அம்மா என்று அலறுகின்றோம், அந்த நாதங்கள் வருகின்றது. அதே போன்று ஒரு மிளகாயை நாம் கடித்து விட்டால் அல்லது அந்த மிளகாயினுடைய நெடியை சுவாசித்து விட்டால் ஆ என்று அலறுகின்றோம். இதை போன்றுதான் ஒரு ரோஜாப்பினுடைய மனமாக இருந்தாலும் கூட அந்த மனத்தை சுவாசித்ததும் ஆகா என்று சப்தம் இடுகின்றோம். ஏனென்றால் வெப்பம் காந்தம் விஷம் என்று இந்த மூன்று நிலைகள் மற்றொன்றை தனக்குள் கவர்ந்து உரைய வைத்து அந்த மனத்தை அதனுடைய சத்தாக முழுமையாக்கினாலும் அது எந்த மனத்தை கவர்ந்ததோ அதற்குண்டான ஒளிகளை எழுப்பும். அந்த உணவின் ஒளிகளை வைத்து அந்த மனத்தை வைத்து தன்னை காத்துக் கொள்ளும். ஆக அந்த ஒளிகளை எழுப்பும் நிலைகளுக்கு தான் அந்த மனத்தினுடைய தன்மை, அந்த ஞானத்தின் தன்மை, அது தன்னை தற்காத்துக் கொள்ளும் நிலைகளுக்கு அப்படி தனித்தனியாக உருப்பெற்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் அந்த ஞானத்தை, அதாவது தன் இனம் தன் மனம் தனக்கு உகந்தது, மற்றதெல்லாம் தனக்கு உகந்தது அல்ல என்று அந்த ஒதுக்கி தள்ளக்கூடிய அந்த ஞானத்திற்குத்தான் சரஸ்வதி என்று காட்டி, அதே சமயத்தில் அந்த ஒளி நான் எந்தெந்த உணர்வுகளை இப்பொழுது சொன்ன மாதிரி ஒரு மிளகாயை சுவாசித்தால் ஒரு உணர்வு அல்லது ஒரு தொழில்மிக்க ரோஜாவுடைய மனத்தை சுவாசித்தால் ஒரு ஒளி ஏற்படுகின்றது. சரஸ்வதி கையில வீணையை கொடுத்து இப்படித்தான் அந்த ஞானத்தினுடைய தன்மைகளாக தன்னை தற்காத்துக் கொள்ளும் நிலைகளாக ஒவ்வொன்றாக நாம் வளர்ச்சி அடைந்து வந்தோம் என்று இதையெல்லாம் காரணப்பேராக வைத்து ஆக இந்த ஐந்தும் ஏனால் அந்த விஷம்தான் இந்த உணர்ச்சிகளை ஊட்டி அறியும்படி செய்கின்றது, இயக்கும்படி செய்கின்றது. ஆனால் இதை காயத்ரி என்று பெயரை வைக்கின்றார்கள். ஆக அந்த அணுவின் தன்மை முழுமையடைகின்றது. எந்த உணர்வின் சக்தி எந்த மனம் அதற்குள் இணைகின்றதோ அது தன் இனத்தை உருவாக்கக்கூடிய தன் இனத்தை வளர்க்கக்கூடிய சக்தியாக அது உருப்பெறுகின்றது. ஆனால் இந்த காயத்ரி என்று சொன்னாலும் கூட இது இன்று உள்ளவர்கள் இதை காயத்ரி மந்திரம் என்றும் ஆக இது காலையில் ஒன்று சொல்ல வேண்டும், மாலையில் ஒன்று சொல்ல வேண்டும் என்று மந்திர ஒளியில் எழுப்பி இந்த உடலுக்கு என்றும் வாழ்க்கை என்ன என்று அறியாத நிலையில் தான் செயல்படுகின்றார்கள். ஆனால் காயத்ரி என்றால் நாம் சொல்லக்கூடிய நிலையில் முழுமை என்று சொல்லுகின்றோம். ஆக முழுமை என்றால் மனிதனாக உருப்பெற்ற நிலையில் தன்னை உணர்ந்து அகண்ட அண்டத்தை உணர்ந்து அணுவின் ஆற்றலை அறிந்து இயற்கையினுடைய பேருண்மைகளை உணர்ந்து தன் உயிரோடு ஒன்றி அது கடவுள் என்றால் என்ன, விஷம் என்றால் என்ன, எப்படி இதற்கு சக்தி வந்தது, எந்த நிலை உருவானது என்று உணர்ந்தவர்கள் தான் இன்று ஒளியின் சரீரமாக துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலமாக இருக்கின்றார்கள். ஆக அந்த முழுமை அடைந்த உணர்வை தான் காயத்ரி என்று காட்டப்பட்டு அந்த பேரல் பேரலை உணர்வை நாம் உணர்ந்தோம் என்றால் இந்த உடலில் நாம் அவர்களை பெற்றுக் கொண்டு தெளிவின் தன்மையாக இந்த உயிரோடு ஒன்றி உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்ற முடியும். என்றால் அதைத்தான் இங்கே உங்களுக்கு திரும்பவும் மீண்டும் மீண்டும் சொல்லி தெளிவாக்கிக் கொண்டே வருகின்றேன். அது வெப்பம் இல்லை என்றால் இயக்கும் காந்தம் இல்லை. அந்த வெப்பம் இருந்தால்தான் எதையுமே அங்கே படைக்கக்கூடிய சக்தியாக உருவாக்கக்கூடிய சக்தியாக வருகின்றது. அது காந்தம் இருந்தால்தான் அதை கவர முடியும். ஆக உதாரணத்திற்கு குருநாதர் இங்கே தெளிவாக அதாவது ஒரு கசப்பு இருக்கின்றது, ஒரு இனிப்பு இருக்கிறது, துவர்ப்பு இருக்கிறது என்றாலும் அதன் அதன் தன்மை தனித்த நிலைகள் கொண்டு அதனை தற்காத்துக் கொள்ளும் நிலையில் வருகின்றது. ஆனால் பக்கத்தில் அருகிலே வந்தாலும் ஒன்றுடன் ஒன்று மோதி அடர்த்தி அதிகமாக இருக்கப்பட போகும்போது ஒன்றுடன் ஒன்று மோதி அது விரட்டி செல்கின்றது. இப்போ நாம் காட்டு மண்டலத்தில் பார்க்கின்றோம், சுழிக்காட்டுகள் எல்லாம் வருகிறது என்றால் இது போன்றுதான். அது ஒரு சத்து அதிகமாகிறது, ஒரு சத்து சிறுத்து இருந்தால் உதாரணமாக கசப்பின் தன்மை அதிகமாகிருந்து இனிப்பினுடைய சக்தி குறைவாக இருந்தால் இதை கண்டவுடன் அது ஓடத் தொடங்கும், பயந்து இது விரட்டத் தொடங்கும். இப்படி இன்னொன்று உடலுடன் மோதப்பட போகும்போது சுழியாக மாறுகிறது. இதை நாம் ஆவித்தன்மையாக வெளிப்படுவதையும் பார்க்கலாம். அது ஆவித்தன்மையை நாம் என்று பூமியிலே பார்க்கின்றோம், மேக கூட்டங்களை பார்க்கின்றோம். அந்த ஆவிக்குள் பல நிலைகள் இணைகின்றது. இப்படித்தான் துவர்ப்பு கசப்பு இனிப்பு என்று வந்தாலும் இவற்றை கலவைகள் தான் பல வர்ணங்கள் தோன்றுகின்றது, பல இயக்கங்கள் மாறுகின்றது, பல உணர்வுகள் கலக்கப்படுகின்றது, பல அணுக்களாக மாறுகின்றது. ஆக பல வெளிகளில் இயற்கையுடைய நிலைகள் இப்படி அந்த வெப்பம் காந்தம் விஷம் இந்த மூன்றும் சேர்ந்துதான் இது அனைத்திற்குமே இயக்க சக்திக்கு அது உறுதுணையாக இருக்கின்றது. ஆனால் அந்த மோதல் விஷம் அது மற்றதை தாக்கப்பட போகும் வெப்பமாகி ஈர்க்கும் காந்தமாக இருந்து சொல்லுகின்றன. இது மீண்டும் மீண்டும் மோதி அது தாக்குதலாகி வெப்பமாகி காந்தமாகி அது கவர்ந்து அதற்குள் பல மாற்றங்களாகி இப்படி எண்ணில் அடங்காத மாற்றங்களாகி தான் நாம் வந்திருக்கின்றோம். ஆக அந்த உள்ள நின்று இயக்கக்கூடிய அந்த சக்திக்கு பேர் தான் கடவுள் என்று தெளிவாக, ஏனால் ஒவ்வொரு சந்தர்ப்பம் இது மோதிக்கொண்டேதான் இருக்கின்றது, அந்த மோதல் வெப்பமாகிக் கொண்டேதான் இருக்கின்றது. ஆக கடவுள் என்று தனித்த சக்தி இல்லை. எல்லாவற்றிலும் இந்த வெப்பம் இருக்கும் பொழுது அந்த வெப்பம் உருவாகப்படும் போது அதுவே கடவுளாக இருக்கின்றதாக தனித்த சக்தி என்று எதுவுமே இல்லை என்பதை மீண்டும் இதில் தெளிவாக்கி நம் முழுமையடைய நிலைகள் இதையெல்லாம் அகண்ட அண்டம் எப்படி உருவானது, இயற்கை எப்படி உருவானது என்பதை குரு காட்டியவில்லை. உங்களுக்குள் பதிவு செய்த நிலைகளை இந்த வாழ்க்கையில் நீங்கள் அதை ஒன்றி பார்த்தால் நமக்குள் எது உருவாகின்றது, எது மோதலாகின்றது, எது மாறுகின்றது, நம் குணங்களை நம் வாழ்க்கையை எது மாற்றுகின்றது, அதை நாம் எப்படி சீராக்க வேண்டும். அந்த வெப்பம் காந்தம் என்ற விஷம் என்ற நிலையில் வந்தாலும் அந்த காயத்தில் என்று முழுமையடைந்த மகா ஞானிகள் உணர்வு நமக்குள் சேர்த்து உயிருடன் ஒன்றி ஒளியின் தன்மை நாம் பெற முடியும். அது குணா காட்டி இந்த பேருண்மைகளை ஆதியில் உருப்பட்ட நிலைகளை தெளிவாக நீங்களும் காண முடியும் என்று குருவிகளை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.
ஆரம்ப காலங்களில் ஏற்பட்ட அந்த சூரியத்தை அதன் அடர்த்தி அதிகமான ஒரு வெப்பம் என்ற நிலையில் புதுதாக உருவாகின்றது. அந்த வெப்பத்தின் தன்மை அதிகமாக போகும்போதால் இதை மோதல் ஏற்படும் விஷங்கள் கலந்து செல்கின்றது. ஆனால் விஷங்கள் கலந்து சென்றாலும் இந்த வெப்பத்தால் தீர்க்கும் காந்தங்கள் வருகின்றது. ஆனால்தான் இப்போ அதை ஞானிகள் சூரியத்திலிருந்து தோன்றியது வெப்பம், அந்த வெப்பம்தான் ஆதி பராசக்தி. இது ஆதியில் அந்த சூரியம் என்ற நிலை வரும்போது ஆதிசக்தி, ஆதிசக்தி என்பது அது நாளடைவில் ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது. அதான் சூரியனை ஆதி சீசன் நேர் பள்ளி கொண்டு உலகை ரட்சிக்கிறான் என்று சூரியனுக்கு காண. புறநறிவு ஐந்து வச்சு நாகத்தின் தன்மை ஐந்து தலை வைத்து சூரியனை நாராயணன் என்று நாம் அறிந்து கொள்ள தெளிவாக காட்டுகின்றனர். ஏனென்றால் வேத நூல்களில் இதெல்லாம் முழுமையாக வரும். ஆனால் நம்மளுக்கு எடுத்துச் சொல்வோர் முழுமை பெற முடியாத நிலையில் தடையில் தான் வந்துள்ளது. ஆகினால இதை இப்படி வெப்பம் முதல விஷம், இரண்டாவது வெப்பம், அதாவது சூரியன் என்பது இரு சூழ்ந்த நிலை. அந்த இரு சூழ்ந்த வெப்பத்தின் விஷத்தின் தன்மை வரும்போதுதான் வெப்பம் என்ற நிலை வருகிறது. அந்த வெப்பம் என்ற நிலை வரும்போதுதான் ஒரு பொருளை போட்டாச்சின் வெப்பமான விஷயம் பிரித்து ஓடுகிறது. ஆக அதே சமயத்தில் இந்த வெப்பமாகும் ஒரு ஈர்க்கும் சக்தி கிடைக்கிறது. அந்த வெப்பத்தின் காந்தம் வருகின்றது. அந்த காந்தத்தின் தன்மையுடன் ஈர்க்கப்படும் வெப்பமும் காந்தம் என்ற நிலை வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த வெப்பம் ஆவதற்கு மூலம் விஷம்தான். அந்த சூரியம் என்ற நிலை வரும்போது இதை உருவாக்குகிறது என்றால் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏற்பட்ட அந்த வெப்பம்தான் வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலைக்கு அதற்கு காரணத்தில் வைக்கின்றனர். அது ஒவ்வொன்றுக்கும் இயக்கத்திற்கு காரணத்தில் வெப்பத்தை ஆதி பராசக்தி என்றும் காந்தத்தை ஆதி லட்சுமி என்றும் கவரும் சக்தி பெற்றது என்று அது வளர்க்கும் சக்தி பெற்றது. விதை தன்னுடன் கவர்ந்து கொள்வதோ அதன் உணர்வை வளர்த்துக் கொள்ளும் அந்த சக்தி பெற்றது என்று காந்தத்தை ஆதி லட்சுமி, இந்த விஷத்தை ஆதிசக்தி. ஆக ஆதிசக்தி என்பது முதல்ல ஏற்பட்ட விஷத்தின் தன்மை அடையும் போது அந்த வெப்பத்தின் தன்மை உருவாகிறது. அந்த வெப்பத்தின் தன்மை உருவாகும் போது நகர்ந்து ஓடும் போது காந்தம் உருவாகிறது என மீண்டும் உங்களுக்கு ஞாபகம். இப்போ அந்த விஷத்தின் இயக்கம் தாக்குதல் ஆகும் போதுதான் வெப்பம். அப்ப உள்நின்று இயக்குவதையால் இந்த விஷமே. ஆனால் இந்த விஷத்தின் தன்மை வெப்பமாகும் போது நகர்ந்து ஓடும் போது அதனுடைய இயக்கமாக மாறுகின்றது. ஆகவே இது உள்நின்று இயக்குவதையால் எதன் வலுவோ அதன் வழிப்படி என்ற இயக்கத்தின் தன்மை தொடர்கின்றது. இதை நாம் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் தனி ஒருவன் என்று எங்கும் இல்லை, இதன் உணர்வு உண்டோடு அந்த இயக்கம் மாறுகின்றதோ அதன் வலுவின் தன்மையும் மற்றொன்றை இயக்கச் செய்வதுதான் உள்நின்று இயக்குவது கடவுள் என்ற நிலையே. இதை வேதங்கள் கூறினாலும் உபனிஷத்துகள் தெளிவாக கூறுகின்றது. ஆக இப்படி ஏற்பட்ட மூன்று அணுக்கள் பெண்பால்தான். ஆதி பராசக்தி என்பது பெண்பால்தான், ஆதி லட்சுமி என்பது பெண்பால்தான், ஆதிசக்தி என்பது பெண்பால்தான். இந்த மூன்றும் ஒரு அணுவாக இயக்கும் சக்தி வருகின்றது. அதில் வெப்பம் உருவாகும் சக்தி, காந்தம் அரவணைக்கும் சக்தி, விஷம் இயக்கும் சக்தி. இப்படி ஒரு அணுக்குள் அந்த இயக்க சக்தியாக மாறும்போது இந்த காந்தம் ஆரிய சூரிய நிலைகளிலிருந்து இதே போல வெப்பத்தின் தணல் ஆகி இப்படி இந்த அகண்ட பேரண்டமே இப்படி ஒரு சூரியமாக இருக்கும்போது இப்ப நாம் சூரியப்படி முதல வெப்பம் காந்தம் விஷம் என்ற மூன்று சக்திகளாக உருமாறுகின்றது. அப்பத்தென்பால் இதை போல உருப்பட்டு சதவந்து அணுக்களாக மாறும்போது இந்த காந்தப்புல நிறைவு இது
அந்த அணுக்களின் தன்மையை எடுத்துக் கொள்கின்றது. அப்போ எதன் உணவின் சத்தை எதனுடன் கவர்கின்றதோ இந்த மூன்றும் தனக்குள் காந்தம் அது தன் இனத்தை கவரும் சக்தியாக அதனை இணைந்து உரைய செய்கின்றது. அப்படி தனக்குள் இணைந்து உரைவதற்கு மூலம் மோதிய உணர்கள் வெப்பமாகும் போது அந்த வெப்பத்தால் தான் இரண்டர கலக்க முடியும். அந்த மோதிய உணர்கள் வெப்பமாகும் போது இதனுடன் இணைந்து வாழும் தன்மைகள் காந்தத்தான் இதை கவர்ந்து அந்த மூணு காந்தம் கவர்ந்து மோதப்படும் போது வெப்பம் என்ற நிலையில் மீண்டும் உருவாகின்றது. அந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு அதற்கு தக்க அது இரண்டரை இணைந்து கொள்கின்றது. இணைந்து கொண்ட பின் இதில் விஷம் என்ற நிலையில் எது இணைந்ததோ அந்த மனத்தை வெளிப்படுத்துகின்றது. எந்த சத்தின் தன்மையை அதை இணைந்ததோ அதை வெளிப்படுத்தும் தன்மை வருகின்றது. இப்படி இணைந்து கொண்டதற்கு காரண பேர் வைக்கின்றனர். அதற்கு காரண பேர் பரபிரம்மம். அது பிரம்மம் என்றால் உருவான நிலைகள். ஆகவே இந்த உணவின் ஓசை அவளுக்கு பொங்குது ஒளியின் நாதம் எதனுடன் சேர்த்து இந்த மனம் தன்னுடன் இணைந்து கொண்டதோ அந்த வெப்பத்தால் சேர்த்து கொண்ட சத்து அது வெளிப்படுகின்றது நாதம். ஆக சரஸ்வதி கையில் என்ன இருக்கின்றது? வீணை. ஆகவே இது இணைந்து கொண்ட நிலைகள் பல பிரம்மம் என்றாலும் பிரம்மாவின் மனைவி யாரு? சரஸ்வதி. அந்த இணைந்து கொண்ட மனத்தின் தன்மை நாம் தெரிந்து கொள்வதற்கு இதை வீணையை போட்டு காட்டுகின்றன. ஆக சரஸ்வதி எதன் உணர்வின் தன்மையோடு சேர்ந்ததோ அந்த அந்த ஒளியின் அது சத்தத்தை எழுப்புவது இந்த விஷம். இப்ப நாம் கேள்வி கொட்டு நினைக்கிறோம் ஐயோ 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 என்று கத்துறோம். அதே சமயத்தில் மிளகாய் காலத்தில் இந்த விஷம் இருப்பதனால் அந்த காலத்தின் உணர்ச்சியை வேகமாக தோற்று ஒரு ரோஜாப்பு இருக்கிறதா அதில் இந்த விஷயத்தின் தன்மை போது நல்ல மனத்தை அந்த உணர்ச்சியால் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறது. இதே போலதான் அது பிரபிரமம் என்று ஒரு அணுத்தன்மை அடையப்படும் போது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி ஞானம் இந்த நிலை அடைந்தாலும் அந்த உணவின் சத்து அது அணுவாகி அது பிரம்மமாகும் போது அது சுவைக்கு பேர் சீதா என்ற அந்த சத்திற்கு பேர் சீதா என்று பெயர் வைக்கின்றனர். சுவை ஆக புலனறிவியது அஞ்சு. ஆக அஞ்சு ஆனாலும் எதன் மனத்தை இதை எடுத்துக்கொண்டதோ அதன் இயக்கமாக அந்த அணு இயக்கும் காயத்தில். இந்த ஐந்தும் சேர்த்து எதன் உணர்வு இயக்கப்படுகின்றதோ அதன் வழிதான் அந்த அணுவின் இயக்கம். அதனால்தான் காயத்ரி என்று இதை சொல்வார். இந்த பெரும்பகுதியானவர் காயத்ரி ஜபம் என்று வைப்பார். இந்த காயத்ரி ஜபம் என்றால் இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை நாம் எதிர்ப்பு எடுப்பதே காயத்ரி என்ற நிலையில் சாயங்காலம் காலையில இதை எடுப்பார்கள். இப்ப ஞானிகள் கூறியபடி காயத்ரி என்றால் இந்த உயிரணு தோன்றி உணவின் தன்மை ஒளியான நிலைகள் எடுக்கும்போது அது காயத்ரி. ஆகவே அந்த உணர்வை நாம் எடுத்தால் நமக்குள் தீமையை வென்றிடும் உணவின் சக்தி பெருகும் என உயிரணு தோன்றி உணவின் தன்மை ஒளியானது. ஆகவே இதை ஆதியிலே காயத்ரி என்று காரணத்தில் இருக்கின்றது. ஆக இத்தகைய காயத்ரி என்ற அந்த வலுவின் தன்மை எடுத்துக்கொண்டவர்கள் இப்படி சுக்கு நூறாக வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலைகள் ஏற்படும் போது அதாவது பிரிந்து செல்லப்படும் போது எதன் உணர்வை கவர்கின்றதோ அதன் வழிப்படி இப்படி அதன் அதன் வலு கொண்டு காயத்ரி புலனறிவு ஐந்தாக மாற்றுகின்றது. என்றால் இதன் உணர்வு ஒன்று வலுவானால் மற்றொரு மனத்தை மற்றொரு உணர்வின் மனத்தை குணத்தை தன் வரையில் விடுவதில்லை. இப்ப இதை கண்டு அது அஞ்சு ஓடுவதும் அதே சமயத்தில் ஒன்றை ஒன்று எதன் வருவதும் இதுக்கு சிக்க அது தப்பி ஓடும். அப்படி தப்பி ஓடும் உணர்வு கொண்டு உறக்கும் போதுதான் வேறெண்டும் ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது. அதான் அகண்ட அண்டம் சூனிய நிலையில் இருப்பினும் ஒரு இயக்க சக்தியின் தன்மை மாறுகின்றது. அப்படி இயக்க சக்தி மாறும்போது ஒரு அணுவிற்கு ஒரு அணு வித்தியாசமாக அதன் அதன் வலு கொண்டு சந்தர்ப்பத்தால் வேகமாக மோதும் போது மோதல் ஏற்படுகின்றது. அந்த மோதல் ஏற்படுத்தும் போதுதான் சாதாரணமாக ஒரு பக்கம் கசப்பு ஒரு பக்கம் இனிப்பு ஒரு பக்கம் தவப்பு என்ற நிலையில் அது கலந்து கொண்ட உணர்வுக்கு தக்க மாறும்போது இதே போல உணர்வுகள் மோதிய உடனே தன் ரெண்டும் வெப்பமாகி இது ரெண்டரை இந்த அணுக்கள் ரெண்டுமே ஒன்றாக இணைந்து விடுகின்றது. இந்த வெப்பமாகும் போது ரெண்டும் இணைந்து அது மோதும் போது நாம் வேக வைத்தால் எப்படி ஆவித்தன்மை வெளியேறுகின்றது இப்ப பார்க்கலாம். நம் பூமியில் பல உணர்வுகள் சேர்த்த நிலைகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஒரு ஆவித்தன்மை மேலே போகும். இந்த மோதலில் சுழற்சியின் தன்மை ஆகி ரெண்டரை இணைந்தப்பு அந்த எடை குறிப்பும் பூமியில் ஈர்ப்பு அந்த சுழிக்காத்தெல்லாம் வருவதெல்லாம் இப்படித்தான் பல தாவர இனங்களின் தன்மை அது ஒன்றோடு ஒன்று மோதலில் ஏற்படும் போது இப்படி வரும். ஆக இதை போலதான் வான்வெளியில் இதை போன்ற நிலைகள் ஏற்படுகின்றது. அப்போ இதை போல நிலைகள் வரும்போது மோதலில் இயக்க சக்தியின் தன்மை மாறுகின்றது. இப்ப முதல்ல ஒரு கசப்பின் தன்மை, உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு கசப்பின் தன்மை இருக்கும்போது ஒரு இனிப்பின் தன்மை இதோட சேர்க்கும் போது, ஆக கசப்பு அதிகமா இருந்தாலும் இந்த இனிப்பின் தன்மை அதற்குள் சுருங்கும் தன்மை வருகின்றது. இந்த கசப்பை கூட்டி இனிப்பு வரும். ஆனால் மோதியை உணர்கொண்டு கசப்பும் இனிப்பும் சேர்ந்தா இது ஒண்ணு தனி கசப்பு என்ற நிலை வந்தாலும் இது விரட்டும். இதை கண்ட பின் அது அஞ்சு ஓடும். அதை தனி இனிப்பு என்று வந்தாலும் இதை கண்டு அந்த காயத்ரி என்ற நிலை வரும்போது இதை கண்டு அதாவது தன் கசப்பு என்ற நிலையில் தொடக்கும். ஆகவே இதே போல வான்வீதி இதற்கும் அதுக்கும் ஒட்டாதிபதி ஒரு இயக்க சக்தியாக இந்த பிரபஞ்ச அகண்ட அண்டம் இயங்க தொடங்குகின்றது. அப்படி இயக்கத்தில் தான் ஒருவருடைய அழுத்தம் மற்றொன்றோடு மோதும் போது இப்படி பலவிதமான உணர்வுகள், வர்ணங்கள், பல குணங்கள் இதை எல்லாம் சேர்த்து ஒன்றோடு ஒன்று மோதும் போது இனிப்பு தவிர்ப்பு கசப்பு என்ற நிலைகளில் மோதப்படும் போது வர்ணங்கள் உண்டாகின்றது. அந்த வர்ணத்தின் தன்மை கொண்டு அதற்கு தக்க இது கவர்ந்து கொண்ட உணர்வுக்கொப்ப அந்த வர்ணத்தன்மைகள் பலவிதமான நிலைகள் மாறுகின்றது. கண்டிப்பா நாம் நெருப்பை எரிச்சு பாருங்க, ஒரு பக்கம் மஞ்சளா தெரியும், ஒரு பக்கம் பச்சளா தெரியும், ஒரு பக்கம் சிவப்பா தெரியும், ஒரு பக்கம் இதே போல மோதலின் உணர்வின் இயக்கத்தில் அந்த மோதலின் உணர்வுக்கு இப்படி அதீத வேகம் கொள்ளும் போது இந்த உணர்ச்சியின் தன்மை மாறுகின்றது. இப்ப நீங்க இதெல்லாம் பார்த்து சொல்லணும். இப்ப அடுத்தாப்ப ஜாயந்து கொண்டு போதும். இதை நீங்க அந்த உணர்வின் தன்மை அகண்ட அண்டம் எப்படி இயக்குது, அது உருவான உணர்வு தான் நம்ம உடலே உண்டு. இதை எளிதில் நாம் காண முடியும். என இதை பார்க்கல சான் பார்க்கலங்கிற என கொடுத்தார். நீங்க பக்குவம் அடைகிறதுக்கு இவ்வளவு காலம் கொடுத்தது. இது என்னடா, அந்த பக்குவத்தை நீங்க தெரிந்து கொள்வதற்கு இது நீங்க எண்ணி அது எடுக்கப்படும் போது, என ஆதியில் ஏற்பட்ட உணர்வுகள் இன்று மனிதனாக இருக்கும்போது எத்தனை போர் முறைகள் வருகின்றது, எத்தனை உடல்களை மாற்றியது. இன்று மனிதனான உடல்களை மாற்றியது, உணர்வுகளும் குணங்களும் மாறியது என்பதனை அறிந்து கொள்ள இது ஏதுவாக இருக்கும்.
நாம் இந்த பிரபஞ்சத்திலே, இந்த சூரிய குடும்பத்திலே, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இது போன்று எண்ணில் அடங்காத சூரிய குடும்பங்கள் உண்டு. ஒருநர் இதை பல முறை நமக்கு எடுத்து உபதேசித்துள்ளார்கள். ஆக நாம் வாழ்வது இன்று ஒரு 2000 சூரிய குடும்பம் சேர்ந்து ஒரு அகண்ட அண்டத்தில் நாம் வாழ்கின்றோம். ஆக ஒன்று சமைத்து தனக்குள் படைத்து அதை எடுத்தது போக மீறி கழிவு அடுத்ததுக்கு செல்லப்படுகின்றது. இப்படி ஒன்றிலிருந்து ஒன்று கலவை மாறி மாறி ஒரு சூரிய குடும்பம் உமிழ்த்தியது அடுத்ததுக்கு இரையாகி இப்படி இது ஒரு சுழற்சி வட்டம் போன்று அனைத்துமே சீராக இயங்கிக் கொண்டுள்ளது. இதுபோன்று வேறு அகண்ட நிலைகளையும் பார்த்தோமென்றால் இதுபோன்று 1000, 2000 என்று இப்படி எண்ணில் அடங்காத அண்டங்கள் ஒவ்வொன்றும் அது அது ஒரு வட்டமாக சுழண்டு கொண்டு இயங்கிக் கொண்டுதான் உள்ளது. இன்று நாம் மனிதர்கள் எப்படி ஒரு கூட்டம் கூட்டமாக என்றால் ஒரு மனிதன் என்றாலும் அதுவும் ஒரு பிரபஞ்சம்தான். இப்படி எத்தனையோ பேர்கள் ஒன்று கொண்டு கலவியாகி நாம் இணைந்து அது சுழண்டு வருவது போன்றுதான் அகண்ட நிலைகளையும் இப்படி சுழண்டு வருகின்றது. அதே சமயத்தில் ஒரு சூரிய குடும்பம் அதிலே வெளிப்படுத்திய தூசிகளும் இப்படி ஏனைய சூரிய குடும்பங்களும் இப்படி வெளிப்படுத்திய தூசிகளும் ஒன்றும் இப்படி ஒவ்வொன்றாக சேர்ந்து சேர்ந்து எதிலையுமே பிடிப்பில்லாதது இது அனைத்துமே கடும் விஷத்தன்மை கொண்டதாக நீண்ட ஒரு வால் போன்று இது சேர்ந்து கொண்டே போகின்றது. எந்த சூரிய குடும்பத்திலும் பிடிப்பில்லாது என்றால் அது கழிவு. அதைத்தான் வால் நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். அது சூரியனுக்கு போகும் நேர்பாதையிலே அது சென்று சூரியன் அதை இழுத்து கவர்ந்தால் அதை மாற்றி விடுகின்றது, பஸ்பமாக்கி விடுகின்றது, மாற்றி அமைத்து விடுகின்றது. ஆனால் சூரியன் அதை இழுக்கும் அந்த பாதையிலே நம் பூமி இடைமறித்து அது குறுக்காட்டிவிட்டால் இந்த வால் நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் பூமியினுடைய ஈர்ப்பட்டத்தில் இது மோதும் பொழுது நெருப்பாக மாறி ஆவியாக மாறி அந்த கருகிய நிலையில் இந்த பூமிக்குள் எந்த நாட்டிலே எந்த பிரதேசத்திலே அந்த விஷத்தன்மைகள் பலர நேருகின்றதோ, அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்திற்கோ, அங்கே வாழக்கூடிய மக்கள்களுக்கோ, மற்ற உயிரினங்களுக்கோ மிகவும் நஞ்சு கொண்ட நிலையாக அது மாறிவிடுகின்றது. விஷத்தன்மைகள் படர்ந்து விடுகின்றது. இதையெல்லாம் இயற்கையினுடைய நியதிகள்தான். சூரியனுக்குள் அது போய்விட்டால் அது பாதிப்பில்லை, ஆனால் பூமிக்கு வந்தால் பூமிக்குள் பாதிப்பு வருகின்றது. இங்கே எப்படி இந்த நிகழ்வுகள் ஏற்படுகின்றதோ இதுபோன்றுதான் மனிதர்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரபஞ்சம்தான். அவரவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளும், நாம் இன்று எப்படி அகண்டம் என்று சொல்லுகின்றோமோ இதுபோன்று வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே இந்த சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு நம் பூமியின் காற்று மண்டலத்திலே தான் பலர்கின்றது. எப்படி செடி கொடி மற்ற நிலைகள் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வின் மனங்கள், அந்த சத்துகள் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக இந்த பூமி முழுவதும் பரவச் செய்து வைத்திருக்கின்றதோ இது போன்றுதான் மனிதர்கள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளும் இந்த காற்று மண்டலத்திலே அது பரவி இருக்கின்றது. அதைத்தான் பரமாத்மா என்று சொல்வது. ஒரு மனிதன் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து இந்த பரமாத்மாவிலே தான் அது வைத்திருக்கின்றது. நாம் உற்று பார்த்து அது பதிவாக்கி என்ன ஏது என்று நாம் நினைவை செலுத்தினால் அது கவரப்பட்டு, அதாவது பரமாத்மாவிலிருந்து நமது ஆன்மாவாக மாறுகின்றது. நம் ஆன்மாவிலிருந்து நாம் இழுத்து சுவாசித்து உயிரிலே பெற்று அது ஜீவன் பெற்று பிரம்மமாகி நம் உடலுக்குள் அது இரத்த நாளங்களே அது இணைந்து ஒரு கருத்தன்மையாகி அணுத்தன்மையாகி அது விளையத் தொடங்கினால் அது நம் உடலுடன் இணைந்து உடலாகவே அது மாறும் நிலை வரும்பொழுதுதான் அது ஜீவான்மா என்று சொல்வது. ஆனாலும் அங்கே ஒதுங்கிய தூசி மண்டலங்கள் எப்படி அதனுடைய விஷத்தன்மைக்கொப்ப பூமி கவர்ந்தால் பூமிக்கு நச்சுத்தன்மையாகின்றதோ இது போன்றுதான் இந்த பரமாத்மாவிலே மனிதர்கள் அவர்களுக்குள் விளைய வைத்து சமைத்து வெளிப்பட்ட உணர்வுகள் நன்மை செய்யக்கூடிய நிலைகளாக இருந்தால் அது நன்மையின் பலனாக வருகின்றது. ஆனால் தீமை செய்யக்கூடிய நிலைகளாக இருந்து அதை நாம் சுவாசித்து நம் ஜீவான்மாவாக நம் உடலில் விளைந்து விட்டால் உயிரான்மாவுக்கு சென்று மனிதன் வளர்ச்சியின் பாதையில் வந்த நிலைகள் மாறி தேய்பறியாக மாறி தீமையின் விளைவுகளுக்கே சென்று விடுகிறது. அதனால்தான் குருநாதர் இதை கேள்வியாக கேட்டு, ஏ வால் நட்சத்திரம் போன்றுதான் இங்கே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பழகி வெளிப்படுத்தக்கூடிய தீய உணர்வுகள் இந்த பரமாத்மாவிலே நஞ்சு கொண்டதாக தீமை விளைவிக்கக்கூடியதாக மாறும் பொழுது இதை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் அல்லவா, இதை தூய்மைப்படுத்த வேண்டும் அல்லவா. ஆக அதை தூய்மைப்படுத்தும் ஒரு பழக்கமாகத்தான் இங்கே ஈஸ்வரா என்று புருவமத்திலே நினைவை செலுத்தும்படி பயிற்சியாக கொடுத்து கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களில் கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி படர வேண்டும் என்று இப்படி நாம் புருவமைத்தில் இதை தடுத்து உள்முகமாக நம் உடலுக்குள் இத்தகைய சக்தி வாய்ந்த உடல்களை பரப்பச் செய்தோம் என்றால் புருவமத்தியிலே முதலில் தடுக்கப்படுகின்றது. ஆனால் உடலுக்குள் ஏற்கனவே இதற்கு முன் நுகர்ந்தது தீய வினைகளாக விளைந்திருப்பதை இந்த உணர்வுகள் இந்த உடலில் சிறுக சிறுக இது விளைய அந்த தீய வினைகளை அது கரைத்து நம் ஜீவான்மாவையும் நமது ஆன்மாவையும் அது காத்திடும் சக்தியாக அது வளரத் தொடங்குகிறது. இது போன்ற பேருண்மைகளை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதற்குத்தான் அன்று ஞானிகள் வருடந்தோறும் 12 மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு விழாவாக மக்களுக்கு இதை தெரியப்படுத்துவதற்காக எல்லோருடைய உணர்வுகளையும் ஒன்றாக குவிக்கும்படி செய்து சிவன் ராத்திரி, விஜயதசமி, தீபவொளி திருநாள், கார்த்திகை, பொங்கல், வைகுண்ட ஏகாதசி, ஆடிப்பெருக்கு என்று இப்படி சித்திரைக்கனி என்றெல்லாம் இப்படி மக்கள் அனைவரும் ஒருமித்த நிலையாக ஒன்றுபட்ட உணர்வு கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரொழி எல்லோரும் பெற வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், எல்லோரும் பகைமைகள் அகற்றி சகோதர பாசத்துடன் மன மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று இப்படி அந்த வால் நட்சத்திரம் போன்று இங்கே நம் பூமியில் பரமாத்மாவில் படர்ந்து இருக்கக்கூடிய நச்சான தீமை செய்யக்கூடிய உணர்வுகளுக்கு அது ஈர்ப்பு சக்தி இல்லாதபடி இந்த அருள் உணர்வுகளை பெருக்கி ஒவ்வொருவரும் இது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இத்தகைய உணர்வுகள் இங்கே பாய்ச்சப்பட போகும்போது அந்த உணர்வுகள் இங்கே ஈர்க்க அதை ஈர்க்கக்கூடிய நிலையில் இல்லை என்கிற பொழுது இந்த பரமாத்மாவிலிருந்து அது நகர்ந்து அப்புறப்படுத்தப்பட்டு சூனிய மண்டலத்திற்கு இந்த பிடிப்பற்று அது சென்று விடுகின்றது. இந்த பரமாத்மா தூய்மை அடையும் அந்த சந்தர்ப்பங்கள் உருவாகும் பொழுதுதான் நமது ஆன்மாவும் தூய்மையாகி நமது உயிரான்மாவும் ஒளியாகக்கூடிய பருவங்கள் வருகின்றது. ஆக அத்தகைய பேர் உண்மைகளைத்தான் குருநாதர் எனக்கு இதை சுட்டிக்காட்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேருளியை பெறும் அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தினார். அதே வழிப்படிதான் உங்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேருளியை பெறும் அந்த பாக்கியமாக அந்த சந்தர்ப்பமாக இந்த உபதேச வாயிலாக இங்கே பதிவாக்கப்படுகின்றது. அது குடும்பத்திலே தொல்லை, தொழில் செய்யும் இடங்களிலே பகமை, இப்படி குடும்பத்திற்குள்ளே ஒன்றுபட்டு இல்லாதபடி இப்படி எத்தனையோ உணர்வு அன்றாட நிலையில் நாம் இதை அவ்வப்பொழுது இது மாற்றாதபடி அந்த உணர்வின் ஈர்ப்புகளை நாம் சென்று விட்டால் நாம் அதிலே தான் அங்கத்தினராக மாறுகின்றோம். அந்த உணர்வுகள் இங்கே உடலிலே விளையப்படும் போது அந்த அணுக்களுடைய வளர்ச்சிக்கப்ப நாம் அந்த ஈர்ப்போட்டத்திலே தான் அதை சேர முடியும், அதிலே தான் சுழல முடியும். அதனால தான் அதை மாற்றி அமைக்கும் நிலையாக இங்கே துருவ நட்சத்திரத்தோடு தீமைகளை வென்று உணர் ஒளியாக மாற்றிய அதிலே நாம் அங்கத்தினராக சேர வேண்டும் என்று இங்கே சொல்வது. எப்பொழுதுமே தனித்த ஒரு சக்தி அல்லது ஒரு அணு, அதை வைத்து எதையும் நாம் செயல்படுத்த முடியாது. பலவும் ஒன்று சேர்ந்தாதான் அது வலிமை. அது துருவ நட்சத்திரம் இப்படித்தான் பல கோடி உணர்வுகளை எடுத்து தனுசு கோடியாக நஞ்சை வெல்லக்கூடிய சக்தியாக உருப்பெற்றுதான் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றது. சூரியனை எடுத்துக்கொண்டாலும் பல கோடி நஞ்சை வெல்லக்கூடிய அந்த பாதரசமாக தனக்குள் விளைய வைத்த அந்த ஆற்றல் கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தில் வரக்கூடிய விஷத்தன்மைகளை ஒடுக்கி இந்த பிரபஞ்சத்தையும் ஒளிமயமாக மாற்றுகின்றது. ஆக அதைப் போன்றுதான் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று செலுத்தப்படும் பொழுதுதான் நாம் அனைவரும் அது வலுக்கொண்டதாக மாறும் பொழுது இந்த விஞ்ஞானத்தினால் வரக்கூடிய விஷத்தன்மையிலிருந்தும் இந்த காற்று மண்டலம் நச்சா இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்மை நாம் காத்து நாம் இதிலிருந்து விடுபட முடியும். என்றால் உலக நீதி, உலக நடப்பு என்று நாம் இந்த உடலுக்காக, குடும்பத்திற்காக, தொழிலுக்காக என்று சொல்லி நாம் சம்பாதித்து ஆடைகளையும் நகைகளையும் சொத்துகளையும் வாங்கினாலும் எவ்வளவு காலம் நாம் இங்கே நீடித்து வாழப்போகின்றோம். ஆனால் உடலிலே சிறிதளவு வலியோ வேதனையோ நோயோ அதிகமாகிவிட்டால் அதற்கு பின் இந்த உடலை நாம் அழகுபடுத்த வேண்டும் என்று ஆசை வருகின்றதா, நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றதா, நகைகளையோ ஆபரணங்களையோ சொத்தையோ அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றதா? இல்லை. அந்த நேரத்தில் இதையெல்லாம் கொடுத்தால் நமக்கு நான் இருக்கிற இந்த நிலைமையில என்னை கேலி செய்கின்றீர்களா என்று நமக்கு மிகவும் அந்த எரிச்சலான உணர்வுகள் தான் வரும். ஆக உடலில் நோயாகி வலியாகி வேதனையாகி விட்டால் நாம் சொத்தோ சுகமோ பணமோ மற்ற எதுவும் வந்து அதை நாம் காக்க முடியாதபடி நாம் அதன் மேல் பற்று இல்லாதபடி வெறுக்கும் தன்மை தான் வரும். அதுதான் குருநார் இதை இங்கே சுட்டிக்காட்டி நாம் பெற வேண்டிய அழியா சொத்து எது, இருந்து விடுபட்டு சென்ற உணர் ஒளியாக மாற்றிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை பெறுவதற்கே நாம் ஆசைப்பட வேண்டும் என்று இதை சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதே சமயத்தில் இந்த சக்கர விளக்கத்தையும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஏனென்றால் முதலில் சொன்னது போன்று 2000 சூரிய குடும்பத்தினுடைய ஈர்ப்போட்டத்திலே தான் நாம் வாழ்கின்றோம், வளர்கின்றோம். நம்முடைய நினைவாற்றலாக இருந்தாலும் சரி அனைத்தும் அந்த தொடர்பிலே தான் நாம் வாழ்கின்றோம். அது அதை போன்றுதான் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அது எப்படி 27 நட்சத்திரங்களுடைய சக்தி எடுத்து அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய அனைத்தையுமே ஒளியாக மாற்றும் அந்த தகுதியாக அது வளர்த்து அந்த நிலை பெற்றதோ, இதை போன்று இங்கே அருள்ஞான சக்கரமாக அதில் சக்கரம் போன்று அதாவது வட்டமாக அது சுட்டிக்காட்டப்பட்டு விஷ்ணு சக்தி, சிவசக்தி, பிரம்மசக்தி, சித்தி விநாயகர் என்று இந்த உணர்வின் அந்த அலைகளை அது வட்டங்களாக எழுப்பி அதை நம் உடலுக்குள் பெருக்கச் செய்யும் நிலையாகத்தான் குருநாதர் இந்த இடத்திலே அதை பதிவாக்கி அந்த 27 நட்சத்திரங்களுடைய சக்தி எடுத்து ஒளியாக மாற்றி அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நினைவு உங்களுடைய உடலிலே அது பல வகைகளிலும் அதாவது உயிரின் வழியாகவும் அது சிருஷ்டிக்கும் தன்மையாகும். இந்த உடலில் அது அணுக்களாக அந்த வினைகளாக சித்தி விநாயகா என்ற நிலையில் அது ஒரு பெரும் நிலையாக அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்குத்தான். என்றால் அந்த பதிவு வேண்டும். இந்த விஞ்ஞானிகள் ஒரு கம்ப்யூட்டர் அது நாடாக்களில் பதிவு செய்து ஆணைகளை இட்டு அது பல பல வேலைகளை அவர்கள் எப்படி அதை செயல்படுத்துகின்றார்களோ இது போன்றுதான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞானிகள் உணர்வுகளை பல வகைகளிலும் இது உபதேச வாயிலாக பதிவாக்கி உங்களுக்குள் ஆழமாக இந்த நினைவுகளை சிந்தனைகளை கொண்டு வரும்படி செய்கின்றோம். ஆக அந்த பதிவின் நினைவை நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த கம்ப்யூட்டரில் பதிவு செய்து கொண்டு நினைவு கொண்டு வந்து அந்த உணர்வோடு அந்த நினைவோடு இந்த சக்கரத்தை உற்று நோக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அடிக்கடி அது எங்கு சென்றாலும் எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு நோயாளியையோ ஒரு குடும்பத்தில் சிக்கலோ மற்ற எதுவாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் எல்லாம் ஈஸ்வரா என்ற உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று இப்பொழுது பதிவாக்கியதை நினைவு கொண்டு வந்து அந்த சக்தி வாய்ந்த உடலை பெருக்கி வாழ்க்கையில் வரக்கூடிய எப்படி சூரியன் அது தன் மீது மோதும் பிற விஷத்தன்மைகளை அது தனக்குள் விளைந்த பாதரசத்தால் அது மோதி அந்த விஷத்தை பிரித்துவிட்டு ஒளியின் சுடராக இந்த பிரபஞ்சத்தை அது ஒளிமயமாக மாற்றுவது போன்றுதான் துருவ நட்சத்திரத்தின் உடலை நாம் பெருக்கி வாழ்க்கையில் அவ்வப்பொழுது எந்த நினைவு எந்த சந்தர்ப்பம் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்திலெல்லாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் நினைவு கொண்டு வந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும் என்று இதை இணைத்து அதை பிளந்து அதை ஒளியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் குரு எனக்கு காட்டிய அதே நிலைகளைத்தான் 2000 சூரிய குடும்பங்களிலும் விளைந்து வளர்ச்சி பெற்ற அந்த மகரிஷியில் கண்டுணர்ந்த அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளைத்தான் குருவெளியிலே உங்களுக்குள்ளும் பதிவாக்கி அது நினைத்த மாத்திரத்தில் அந்த அகண்ட அண்டத்திலுடன் தொடர்கொண்டு அந்த ஒளியாக்கிய பேரருள் பேரொளி பற்றி வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த மகரிஷியுடைய அருள்சக்திகளை இந்த சக்கரத்தின் மூலமாக உடனுக்குடன் நீங்கள் பெற்று அந்த உயிரோடு ஒன்றி உணர் ஒளியாக மாற்றிடும் அந்த பருவம் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் குருநாதர் எனக்கு அது சுட்டி காட்டி அதை பெரும்படி செய்த அதே வழிப்படி உங்களுக்கும் இந்த சக்கரத்தை கொடுத்து அதன் மூலமாக அரும்பெரும் சக்திகளை நீங்கள் வளர்த்து இந்த உடலுக்கு பின் பிறவியில்லா நிலை அடைய அந்த தகுதி வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று உணர்த்துகிறேன் என்று குரு இதை நமக்கு பதிவு செய்கின்றார்.
2000 சூரிய குடும்பங்களிடம் நமது பிரபஞ்சம் இயக்கு 2000 பிரபஞ்சங்கள் சேர்த்துதான் ஒரு அகண்ட அண்டமாக இருக்கின்றது. இப்படி எத்தனையோ 2000 சூரிய குடும்பங்கள் வாழ்கின்றன. இதை போல 2000 சூரிய இன்னும் 2000 சூரிய குடும்பங்களும் வாழ்கின்றன. இதை ஒன்றை ஒன்று நுகர்ந்து அது படைக்கும் உணர்வு இதை எடுத்து இப்படித்தான். இப்பதான் நாம் மனிதர்களாக இருக்கும் சரி, இதை போல ஒவ்வொரு உணர்வின் தன்மை கொண்டு நகர்ந்து நுகர்ந்து மனிதனான பெண் நாம் ஒரு பிரபஞ்சமாக முழுமையடைகின்றோம். இன்று ஒரு பிரபஞ்சம் ஆவதற்கு முன் இப்ப ஆடோ மாடோ கோழியோ இவைகள் எல்லாம் உயிரினங்களா மாறும்போது இந்த பிரபஞ்சத்தில் கோழியின் தன்மை தான் அடைகின்றன. இந்த உணர்வின் தன்மை சூரியனுக்கு ஒரு உறுப்புகளாக இயங்கி மாற்றி கொடுத்து ஒளியின் தன்மையாக இயக்கும் தன்மை தான் அங்கே வருகின்றன. இதே போலதான் உயிரின் தன்மை நாம் நுகர்ந்தறிந்தாலும் இதையெல்லாம் உணவை நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வினை அறிந்திடும் அறிவாக ஊட்டுகின்றோம். அறிந்து கொண்ட பின் தீமையை நீக்க நாம் தவறினால் என்ன ஆகும் என்ற நிலையில் நீங்கள் சற்று சிந்தி தீமையை நீக்கும் உணர்வின் தன்மை நாம் கவர்ந்து நாம் தூய்மையாக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் நாம் எப்படி பழகினாலும் இப்ப 2000 சூரிய குடும்பங்களில் ஒதுங்கிய தூசிதான் வால் நட்சத்திரம் என்று இப்ப பார்க்கின்றோம். கடும் விஷம் கொண்ட தோய்ந்த உணர்வுகள் பெரும் பாறைகளை போன்றே ஒரு கடின நிலைகள் உருவாகி விடுகின்றது. இப்போது நமது சூரியன் அதற்கு நேர் பார்வையில் அறப்படும் போது அந்த வால் நட்சத்திரம் எதிரின் பிடிப்பில் இல்லாத அதை கவர்கின்றது. அது கவர்ந்து சூரியன் தனக்குள் கவர்ந்து உணவாக எடுத்துக்கொள்ளும் நிலை வரும்போதும் இப்ப இடைமறித்த நமது பூமி துருவப்பகுதியில் கவர்ந்து நமது பூமிக்குள் ஈர்ப்புக்குள் வரப்படும் போதும் காற்றழுத்த மண்டலத்தில் அது நெருப்பாகி கரைந்து ஆவியாக மாறுகின்றது. எந்த நாட்டின் பகுதியில் இது கரைகின்றதோ அந்த நாட்டின் தகையில் பிற 2000 சூரிய குடும்பங்கள் ஒதுங்கிய விஷங்கள் இங்கே பரவப்பட்டு அந்த பகுதியும் நச்சுத்தன்மையுடையதாக மாற்றுகின்றது. அந்த பகுதியில் வாழும் மக்களையும் சிந்திக்கும் தன்மை இழக்கச்சு இப்படி பல பல உணர்வுகள் மாறிக்கொண்டே வருகின்றது. இதை போன்றுதான் மனிதனுக்குள் விளைந்த உணர்வின் நச்சுத்தன்மை நமது பூமியில் அது பறந்து கொண்டே உள்ளது. இப்படி பறந்து உள்ள நிலையை இந்த பூமியை ஒற்றி அகற்ற வேண்டும் அல்லவா? செடிகொடியில் தான் விழும் உணர்வுகளை அது சூரியன் கவர்ந்து கொண்டா அதில் விளைந்த வித்துகள் பூமியின் தொலை கொண்டு கவர்ந்து அதன் உணர்ச்சி கொண்டு விளைகின்றது. அது அறியாது. ஆனால் அந்த செடிகொடியின் உணர்வுகளை நாம் நுகர்ந்தறிந்து அணுவாகி அணுவின் மலமாகி உடலாகும் போது அந்த அணுவின் உணர்ச்சியாகி அந்த உணர்வை நம் மலமாக்கி நம் உடலே விஷத்தின் தன்மை விரும்ப உடல் மாறுகின்றது. இதை போல மனிதனுக்கு மனிதன் கலந்த உணர்வுகள் வெளிப்படுத்த உணர்வுகள் அனைத்தும் இன்று சூரியனால் கவரப்பட்டு இந்த காற்று மண்டல் வான் வீதியின் நமது பூமி ஒரு பரம் ஒரு எல்லை பரமாத்மாவாக இருக்கிறது. அதிலிருந்து நுகர்ந்து நாம் நமது ஆன்மாவாக மாற்றுகிறோம். நாம் நுகர்ந்த பின் உடலுக்குள் சென்ற பின் ஒரு அணுவின் தன்மை ஜீவ ஆன்மாவாக மாற்றிக்கொள்ளுது. இப்ப நாம் கவர்ந்து இந்த உடலுக்குள் சேர்த்து வந்தாலும் நம் உடலுக்குள் சென்ற பின் எந்தெந்த அணுக்கள் இருக்கின்றதோ அது கவர்ந்து கொள்கின்றது. இப்போ பலவிதமான செடியின் சத்துகள் இருப்பினும் அதனதன் விற்று பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு அதனதன் உணர்ச்சியிலிருந்து வளைவது போல நம் உடலுக்குள்ளும் பிறருடைய நோயின் தன்மையோ கோபத்தின் தன்மையோ வேதனையின் உணர்வின் தன்மையோ நுகர்ந்தறிந்திருந்தால் அந்த அணுக்கள் உணர்ச்சி ஊட்டி நமது ஆன்மாவிலிருந்து அது உயிரால் கவரப்பட்டு வெட்டங்களில் கலக்கப்பட்டு தன் உணர்வின் தன்மை வளர்ச்சியாகிவிடும். ஆனால் இதே போல எங்கிருந்து எதுக்கு கிடைக்கின்றது? இந்த பரமாத்மாவில் இருக்கின்றது. இதைத்தான் சிவன் ராத்திரி என்று நாம் அனைவரும் பையன் மேல் கோபித்திருந்தால் ராத்திரி காலை 4 மணிக்கெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் தர வேண்டும் ஈஸ்வரா என்று பூர்வ மத்தியில் எண்ணி என் உடல் முழுக்கும் படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வுகளை கொண்டிருக்கும் போது பிறருடைய தீமின் தூய்மையாக்கி விடுகின்றது. இது விலகி சென்று விடுகின்றது. இந்த விலகி சென்றப்பின் இப்ப பையன் மேல் கோபம் இருந்தால் அவனின்றி விளைப்பட்ட உணர்வுகளும் நமக்கும் நுகரும் தன்மை ஈர்க்கும் சக்தி குறைகின்றது. இதே போல பையனும் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படும், என் தந்தைக்கு அந்த அருஞானம் தர வேண்டும், என் மேல் அன்புகளின் நிலை வர வேண்டும். இதே போல நண்பர்களையும் பகனுணர்வையோ நோயாளியின் தன்மை சந்தரித்திருந்தால் நமக்குள் பரிவாள் அந்த நோயின் தன்மை நீங்கி இந்த உடல் உள்ள நிலைகள் மாற்றமாகி அவன் உடல் உள்ள அந்த நோயின் தன் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளும் பெற்று அந்த நோய் நீங்கி அவர்கள் நலமாக வேண்டும் என்று நான் எண்ணுவதும், அதே சமயத்தில் அவர்கள் நாம் பார்த்தோரெல்லாம் மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும், அவர்கள் குடும்பம் நலம் பெற வேண்டும் என்று காலை 4 லிருந்து 6க்குள் நாம் இதை தொடர்ந்து பகமை மறந்து ஒன்று கொட்டு வாழ வேண்டும் என இணைந்து இந்த உணர்வை கூட்டப்படும் போது பகமை உணர்ச்சி கொண்ட நிலையோ நோயின் உணர்வை நுகரும் நிலையோ வேதனைப்படுத்தும் உணர்வு நுகரும் நிலையோ தடுக்கப்படுகின்றன. காலை 6 மணிக்கெல்லாம் இதை ஒதுங்கி நாம் ஈர்க்க தவறிய உணர்வுகள் அனைத்தையும் அந்த துருவினைக்க அதாவது காலையில் சூரியன் இதை கவர்ந்து செல்லிவிடுகின்றது. அப்போதான் 6 மணிக்கெல்லாம் அந்த சொல்றது சிவன் ராத்திரி இன்னைக்கு நீ விழித்திருந்து விழி விழி விழித்திருந்து தீமை போகாது தடுத்து நிறுத்தி இதே போல எப்போதுமே நீ விழித்திருத்தல் வேண்டும். நோயாளியின் தன்மை நீ பார்த்தால் கேட்டறிந்தால் உதவி செய்தால் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று ரத்தன ஆணங்களை கலக்க வேண்டும் மனதிற்குமே செய்து கொண்டு அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அந்த நோயாளியின் உடலே படர்ந்து அவர்கள் உடல் நலம் பெற வேண்டும் என்று உணர்வினை மாற்றிவிட்டால் நாம் அப்போது அந்த தீமை உணர்வு நமக்குள் வளராது. துரு நட்சத்திரத்தின் பேராற்றலை கூட்டி நாம் தீமையற்ற நிலையில் விழித்திருத்தல் வேண்டும் என்பதுதான் சிவன் ராத்திரி என்று விழித்திருந்தோம். இதே போல 12 மாதங்களிலும் நாம பரமாத்மாவை சேர்த்த தீமைகளை நீக்க தீபாவளி ஆக விஜயதசமி ஆக ஏகாதசி விரதம் பிறருடைய தீமைகளை எண்ணாது அவர்கள் குடும்பம் நலம் பெற வேண்டும் என்றும் நன்மை வைக்கும் சக்திகள் பலர வேண்டும் என்றும் இது ஏகாதசி விரதம் யாரையுமே குறையாக கூறாதபடி அவர் உணரும். ஆக வைகுண்ட ஏகாதசி ஆக இந்த உணர்வுகள் அனைத்தும் எந்த எல்லா சேர்த்து வைகுண்டம் என்பது இந்த வாழ்க்கையில் அதிகமாக சேர்த்து உடலின் கடைசி நிலையம் நாம் எல்லோருடைய பகுமையற்ற நிலையம் அருள் உணர்வு பெற வேண்டும் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்ற உணர்வை கூற்றிவிட்டால் எல்லாந்த நிலை கொண்டு துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்புக்கு சென்று அதன் உணர்வுகள் தூக்கி உள்ள தன்னிலைகளை கரைத்துவிட்டு பிறவிலா நிலை அடைவது. இப்படி 12 மாதங்களும் நமது ஆன்மாவை தூய்மையாக்கவும் நமது ஜீன்மாவுக்கு தூய்மையான உணர்வுகள் பெறச் செய்வதும் ஆக நாம் பரமாத்மாவை தூய்மையாக்குவதும் என்ற இந்த முறைப்படுத்திதான் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றது. உங்களுக்கு நல்லா அர்த்தம் ஆகுங்களா? இதில் அங்கத்தை நான் சேருங்க, அந்த துருவ நட்சத்திரத்தை என்னை இணைத்தார் அது அங்கத்தை நான் ஆனார். இதே போல உங்கள் உணர்வு அனைத்தையும் துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி உங்கள் ஆயுள் கால நம்பராக இணைத்து உங்கள் ஆயுள் முழுதும் எப்போது பகமையோ தீமையோ நச்சுத்தன்மையை கொண்ட நிலைகளோ பிறருடைய பேரங்களை கேட்டு அறிந்தாலும் அவருக்கு நீங்கள் உதவி செய்தாலும் அவர் உணர் இப்படி ஆகிவிட்டாங்க அவர் பற்றாந்தாலும் இந்த அங்கத்தினர் அங்கு போய்விடுகின்றீர்கள். ஆனால் அதை நீக்க அருணர்வை பெற்று இது வருகொண்டு அவர்கள் நலமாக வேண்டும் என்றால் அதன் உணர்வு வருவென்று உங்களுடைய அங்கத்தினர் பறி அங்கு போய்விடுங்கள். ஆக பிறவில்லா நிலை அடைகின்றேன். அவன் அதை பெறச் செய்வதற்கும் நினை கூறுவதற்கும் காலை துருவ தியானம் இருவதும் ஒவ்வொரு மொழியிலும் வரும் தவறுகளை நீக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை பெருகச் செய்தான் என்று உங்களை ஆயுள்கால நண்பராக இணைத்து உருக்கணிந்த நிறை கொண்டு நாம் ஒன்றுபட்டு வாழும் தன்மை ஒரு அணு எதுவும் செய்ய முடியாது. பல உணர்வின் தன்மை ஒன்று கொண்டு இணைத்ததுதான் இந்த துருவ நட்சத்திரம். பல கூடி உணர்வை சேர்த்து உணர்வின் தன்மையை பாதரசமாக மாற்றியதுதான் சூரிய. தன் பாதரசத்தால் வெளிப்படும் உணர்வு கடும் விஷத்தில் மோதிய பின் வெப்பமாகி விஷத்தை பிரித்து ஆக உணர்வின் தன்மை இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருப்பதும் அது துருவ நட்சத்திரம். இதே போலதான் நாம் சூரியனை போன்று விஷத்தின் தன்மையை நீக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை நமக்குள் கொட்டி சூரியன் இப்படி மகுப்பில் மோதுகின்றதோ உணர்வின் தன்மை கொண்டு இதை பிளந்து தள்ளி தன் உணர்வின் தன்மை தூய்மையாக்கும் நிலைதான் நமது குருநாதர் காட்டிய அறுவழியும் நாம் சொல்வோம் என்று பிரார்த்திக்கின்றேன். இப்ப காலையில் இதை போல உங்களுக்குள் பதிவான இந்த நிலை கொண்டு நாளை காலை துருவ தியானத்திலிருந்து அரும்பெரும் சக்தியை கூட்டி இப்ப கூடிய வழிமுறைப்படி உங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து இந்த உடலுக்கு பின் பிறகுள்ள நிலையாளர்கள் கோடி செல்வம் வைத்தாலும் அழகான உடலாக வைத்தாலும் அந்த சந்தர்ப்பத்தால் பரிவால் பண்பால் கேட்டறிந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் கடும் நோயாகும் வரும் அழகான உடலும் நிற்கின்றதா ஆடைகளும் அலங்காரங்கள் வைத்து நாம் ரசித்து பலரை மகிழச் செய்த நிலை இருந்தாலும் வேதனை வெறுப்பு உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் நோயாய் படுப்போம் போது நம்ம அந்த ஆடையை நாம் மேலே போட்டு அனுப்பிச்சுவோங்க. நல்ல ஆடைகளை பார்த்தால் வெறுப்பும் நம்மளை கேலி பண்றியா நான் நோயாயப்பட்டும் இப்படி செய்கின்றாய் என்று வெறுக்கும் தன்மை தான் வருகும். இதை போன்று நீங்கள் நல்ல நோயாய்ப்பட்டு உங்களுக்கு நல்ல ஆடை எடுத்து கேள்வி எப்படி இருந்தாங்க எப்படி இருக்கும் அவங்களுக்கு கொடுக்குறவங்க மேலே எரிஞ்சுள்ளவங்க நம்மளை எப்படி பாரு அப்படிங்கிறவர்கள் தாங்க. ஆகவே எப்படி அதை ஒதுக்குகின்றமோ இதே போல நமது வாழ்க்கையும் எத்தகைய ஆடம்பர நிலை என்றால் அருள் என்ற நிலையை நாம் நீக்கி ஆசை என்ற நிலைகளை அருள் என்ற ஆசையாக மாற்றி இருள் என்று நீக்கும் வலிமை பெற்று நமது வாழ்க்கையில் பேரருளை பெறும் அரும் சக்தியாக நாம் வாழ்ந்து இந்த உடலுக்கு பின் நாம் முதுமை பெறுவதற்கிறார். அதனால்தான் இந்த ஆயுள்கால மெம்பருக்கு இந்த உண்மையின் உணர்வின் தன்மை சக்தி பெற நாம் கடும் தவத்தார். எமக்கு குருநாதர் முதல்ல இதே போலதான் கொடுத்தார். அதே போலதான் அவர் காட்டிய அறுவழியும் இந்த 27 நட்சத்திரங்களும் அது வந்து சிவசக்தி விஷ்ணு சக்தி பிரம்மசக்தி விநாயகர் சதுர்த்தி அது வந்து கணபதி அப்படிங்கிற இந்த உணர்வின் தன்மை போட்டு இந்த வட்டத்திற்கும் நாம் கணங்களுக்கு அதிபதி சித்தி விநாயகன் கணங்களுக்கு அதிபதி கணபதி என்று அந்த முறைப்படுத்தி இந்த சக்கரத்தை பதிவாக்கி எமது குருநாதர் காட்டி அறவழி இந்த உண்மையின் உணர்வை எப்படி கம்ப்யூட்டர் நாடாக்களை பதிவு செய்யணுமோ இதை போல அருளின் உணர்வின் தன்மை பதிவாக்கியுள்ளோம். நீங்கள் உங்கள் உடலின் பதிவாக்கியுள்ளோம். ஆகவே அந்த நாடாக்களை இந்த இதை பார்க்கும்போது அந்த சக்கரத்தை பார்க்கும்போதெல்லாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நீங்கள் நுகரப்படும்போதெல்லாம் தீமைகள் அகற்றி உங்கள் செயல் நல்லதாக மாற்றும். வெளியிலே செல்லும் போது இதே போல நோயாய்ப்பட்டிருந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் என் உடலே படர வேண்டும் மகிழ்ச்சியின் உணர்வு எனக்குள் படர வேண்டும் நெய்வழி காணும் அந்த அருள்வழி பெற வேண்டும் என்று உணர்வை எண்ணி எங்கு வேண்டும் இக்காரியம் செயல் நல்லதாக இருக்கணும் என் சொல் புனிதமாக இருக்க வேண்டும் என் செயலும் எல்லும் சொல்லும் செயலும் புனிதம் பெற வேண்டும் இந்த உணர்வுடன் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தும் அருள் உணர்வை பெறும் இருளை அகற்றிக் கொள்ளும் நமது குரு காட்டிய நிறைய உங்களை ஆயுள்கால மெம்பராக அமைத்து அதன் வழி வாழச் செய்ய இப்போது உங்களுக்கும் உணர்வின் தன்மை ஒரு கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணும் போல பதிவு செய்துவிட்டோம். இதனடி உங்கள் எண்ணங்களை செலுத்தும் பேரருளை பெறுவோம் இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றுவோம் நஞ்சினை வெந்திடும் ஆற்றல் பெறுவோம் என் சொல்லும் செய்யும் உலகம் புனிதமாகும் நிறை பெறும் நாம் இந்த உணர்வின் தன்மை பெற்றால் இந்த 2000 ஆண்டை அருள் மகிழ்ச்சி நமக்குள் பெருக்கி இந்த உணர்வின் தன்மை பரப்பப்படும் போது ஆக இன்று எடுத்துக்கொண்ட தீவிரவாதம் என்று நாட்டுக்கு நாடு மதத்துக்கு மதம் இனத்துக்கு இனம் ஊருக்கு ஊர் தெய்வத்திற்கு தெய்வம் என்று இப்படி தீவிரவாதம் கொண்டு சில செயல்படும் தன்மைகளை உருவான இந்த நிலைகளை நம்ம இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஆக மனிதனால் விஞ்ஞானிகள் ஏற்படுத்தப்பட்ட கதிரியக்கங்கள், நியூட்டன் என்ற விஷத்தன்மைகள், இவையெல்லாம் பூமியில மனிதனால் உருவாக்கப்பட்டதா? இது மனிதனுக்கு வழக்குங்கள் நமது குருநாள். இதன் வழி நாம் சென்று உணரின் தன்மை நமக்குள் உருவாக்கி இன்று எதிர்காலம் விஷத்தன்மையிலிருந்து நாம் மீண்டும் அனைவரும் மீள வேண்டும் என்ற உணர்வு எடுக்கும் போது நம் உடலுக்குள் அந்த உணர்வுகள் வலுப்பெறுகின்ற இந்த உடலுக்கு பின் நஞ்சை படர்ந்து உணவினை ஒளியாக்கும் உணவின் தன்மையை துறை நட்சத்திரத்தில் என்றும் பிறவியில்லா நிலை அடைவோம். ஆகவே காலையில் சந்திப்போம். இன்று இதன் உணர்வின் துணை கொண்டு இன்று ஆழ்ந்த சிந்தனையை துறை நட்சத்திரத்தை பார் செலுத்த என் உடலுக்குள் புகுந்து அறியாத இருளை நீக்கணும் அரும்பெரு சக்தி பெற வேண்டும். இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடைவேன். கணவனும் மனைவியும் இருமணம் ஒன்றாக வசிஷ்டர் மந்திர போல் நலாயினி போன்று கணவனும் மனைவியும் ஒருவர் ஒருவர் மறித்து நடத்து பழகுதல் வேண்டும். சாவித்திரி போன்று தீமைகள் புகாத இருமணம் ஒன்றிட வேண்டும், இரு உயிரும் ஒன்றிட வேண்டும். இல்லாத வாழ்க்கையில் இருளை அகற்றிடும் சக்தி பெற்றிட வேண்டும். இந்த உடலுக்கு பின் இரு உயிரும் ஒன்றி உணர்வை ஒளியாகும் மாற்றம் திறன் கொண்டு இந்த உடல் வெற்றி சென்றால் என்றும் பெறவில்லா நிறை என்றும் பேரின்ப வாழ்வென்றும் பெருவாழ்க்கை என்றும் நாம் வாழக்கூடிய நிலையை நீ பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறை செய்து இறுதி ஆழ்ந்த சிந்தனை இன்று இரவு தூங்கும் போதெல்லாம் நாம் தியானித்து வழிகாட்டினோம் பதிவு செய்தோம். இதை நினைகொண்டு துரு நட்சத்திரத்தினை இணைத்து உங்கள் ஆழ்ந்த நித்திரைக்கு முன் இதன் உணர்வின் தன்மை கொண்டா என்றும் ஏகாந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு உங்கள் உடலுக்குள் உண்மையின் உணர்வை உணர்த்தும் பேரருளை பெருக்கும் இருளை அகற்றும் வலிமை பெறும் என்றும் பிறவியில்லா நிலை அடைய இது உதவும். அதை காலையில் நாம் சந்திப்போம். கால நேரத்தில் துருவ தியானத்தில் கலந்து அதன் பின் தியானிப்போம். இப்ப இது போதும். உங்கள் இறைவனை தியானத்தில் இப்ப இன்னேறு வேணும். உங்களை எங்கே அழைத்து சென்றேன்? துருவ நட்சத்திரத்துடன். ஆக இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் 2000 சூரிய குடும்பத்தின் வாழும் கண்டு உணர்ந்த மகரிஷிகள் அதன் உணர்வின் தன்மை ஒன்று உணர்த்தி உங்கள் நினைவாற்றல் இந்த 2000 சூரிய குடும்பம் வாழுகின்றவர்கள் அதன் உணர்வை நாம் பெருகி என்றும் பிறவியில்லா நிலை அடைய இது வர வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்யும்.